புலம்பெயர் வாழ்வியல் பார்வை. நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். சென்ற புலம்பெயர் வாழ்வியல் பார்வையில் ஜெர்மனிய நாட்டின் அகதிகளாக புலம்பெயர்ந்து அமைந்தவர்களின் அகதி நிலைமை ஏற்றுக்கொள்ளப்படுதல், அவர்களுக்கு வதிவிட அனுமதிகள் வழங்கப்படுதல் சார்ந்ததான அல்லது அவைகள் குறித்ததான அடிப்படைகளிலான அனைத்தையும் விரிவாகவே பார்த்து முடித்தோம். இந்த அகதி விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும் அதன் பிறகு அங்கீகரிக்கப்பட்டவர்களும் அது தவிர மறுக்கப்பட்டவர்களும் அதற்கு பிறகு காலகதியில் நிரந்தர விசா என்கிறதான ஒரு அடிப்படையை பெற்றுக்கொண்டவர்களுமாக ஆக மொத்தம் இந்த வகைகளில் இன்று ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆரம்ப காலங்களில் இத்தகையதான நிலைமைகளே இருந்து வந்தன என்பது ஒரு பொதுவான வரையறையாக அமையும். இனி இந்த இடைப்பட்ட காலங்களில் அவ்வப்போது வந்து சேர்ந்தவர்கள், வந்து குடியேறியவர்கள் முதலானவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பல்வேறு வகையானதான இதே அணுகுமுறைகள், ஆனால் காலங்களில் ஏற்பட்டு வருகிற வேறு வேறான சட்டதிட்டங்கள் முதலானவைகள் குறித்த வகையிலே அதற்குரிய மாற்றங்களுக்கு ஏற்ப அவர்கள் இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகவும் அந்த தன்மைகளை மேற்கொண்டவர்களாகவும் அமைகிறார்கள் என்றும் பார்க்கலாம். இன்றளவிலும் கூட இவ்வாறு அகதி அந்தஸ்து கோரி வந்து அவர்களுக்குரிய அகதி முகாம்களில் தங்கியிருக்கிறவர்களாக இருக்கிறவர்களும் இன்றளவும் ஜெர்மனியிலே இருக்கிறார்கள் என்பதும், அவர்களது தொகை மிக குறைந்த அளவிலேயே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இன்றைக்கு ஜெர்மனியினுடைய சட்டங்கள் மிக கடுமையாக ஆகி போனவற்றின் காரணத்தினால் அவ்வாறு அந்த அகதி அந்தஸ்து கோரி வருதல் என்பது பொதுவாக மிகவும் குறைந்து போயிற்று என்பதாகவே அமைகிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த வகையிலேயே இப்படி இருக்கிறதென்றால் இனி இவ்வாறு ஜெர்மனியை தமது வாழிடமாக கொண்டு வாழ்கின்ற புலம்பெயர்ந்த நம்மவர்களின் வாழ்க்கை முறைகள் எப்படி அமைகின்றன என்கிற பொழுது முதலில் பிரதானமாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருப்பது தொழில் என்பது. அதாவது இன்றைக்கு ஜெர்மனியில் மிக முக்கியமாக தொடர்ந்து ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற பொழுது அவருக்கு அடிப்படையாக அத்தியாவசிய தேவையாக இருப்பது அவர் ஒரு தொழில் செய்பவராக இருக்க வேண்டும் என்பது. என்றால் அந்த ஒரு தன்மையை கொண்டே அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்பவராக இந்த ஜெர்மனிய அரசாங்கத்தின் உதவிகளில் தங்கியிராதவராக இருக்கிறதான ஒரு நிலையிலேயே இன்றைக்கு ஜெர்மனியிலே வாழ்கிற 90% தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அதற்கு இந்த சட்ட திட்டங்கள் மிக கடுமையானவையாக ஆகி போனவை என்கிறதான ஒரு தன்மையும், அதை தவிர ஒரு 20-25 வாழ்ந்து விட்டவர்களில் பலர் ஜெர்மன் குடியுரிமையை பெற்றுக்கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதும், அது தவிர எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு அதாவது சாதாரணமாக அகதி அந்தஸ்து அல்லது அகதிகளாக ஜெர்மனிக்குள்ளே நுழைந்தவர்கள் இன்றைக்கு அந்த தன்மைகள் எல்லாம் மாறி அந்த வகையிலே இங்கு தங்கி வாழ்கிற உழைப்பாளர்கள் என்கிற ஒரு அடிப்படையிலேயே கருதப்படுகிறார்கள் என்பதுமே இன்றைய நிலைப்பாடாக இருக்கிறது என்று சொல்லல். இதை மிகச்சரியாக சொல்வதாக இருந்தால் நான் முன்னாலே குறிப்பிட்டதை போல இங்கு வாழுகிறதான அதற்குரிய வதிவிட அனுமதிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்பவர்கள் அவர்கள் எத்தகையதான வதிவிட அனுமதியை பெற்றிருந்தாலும் நிரந்தரமானதாகவோ ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றப்படுவதாகவோ அல்லது நீடிக்கப்படுவதாகவோ என்ன அடிப்படைகள் என்ன வகைகள் எவைகளில் பெற்றுக் கொண்டிருந்தாலும் அவர்கள் யாருமே இன்றைக்கு அகதி என்கிறதான ஒரு தன்மையிலே அல்லாமல் அவர்களை பொறுத்தவரையிலே சாதாரணமாக இது இங்கு வாழுகிற உழைப்பாளிகள் என்ற வகையிலே கஸ்டாபைட்டர் என்கிறதான ஒரு தோரணையிலேயே அவர்கள் கருதப்படுகிறார்கள் என்றதனால் அந்த தன்மை அல்லது அந்த கருத்து பிரதானமானதான ஒரு உழைப்பை அவர்கள் கொண்டமைக்கிறார்கள் அல்லது ஒரு தொழிலை கொண்டமைக்கிறார்கள் என்பதாக அமைகிறது. அந்த வகையில் ஜெர்மனியில் வாழுகிற புலம்பெயர் ஈழத்தவர்களின் தொழில்கள் என்று குறித்துக் கொள்கிற பொழுது தாயகத்தில் எத்தகையதான தகுதிகள் நிலைமைகள் முதலானவைகள் பெற்றிருந்தாலும் இங்கு அவர்கள் அத்தகையதான தன்மைகள் தகுதிகள் முதலானவற்றுக்குரிய எந்த வகையான தொழில்களையும் செய்வதில்லை அல்லது அத்தகையதான தொழில் வாய்ப்புகள் முதலானவைகள் அவர்களுக்கு இல்லை என்றே குறிப்பிடலாம். ஆகவே அவர்கள் இங்கு மிக பெரும்பாலும் தொழிலாளர்கள் என்கிறதான ஒரு தன்மையிலேயே நோக்கப்படுகிறார்கள் அல்லது அத்தகையதாக சொல்லக்கூடிய தொழில்களையே மேற்கொள்கிறார்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இந்த தொழிலாளர்கள் என்கிற பொழுது பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களாக அவர்களது தொழில்கள் அமைகின்றன. தொழிற்சாலைகள் என்கிற பொழுது பெரும்பாலும் இரும்பு முதலானவைகள் பல்வேறு வகையான உற்பத்தி பொருள்கள் பல வகையான உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறவைகள் போன்றதான இவைகள் இது தவிர இரசாயன உரங்கள் முதலானவைகள் உற்பத்தி செய்கிறதான தொழிற்சாலைகள் இந்த வகையிலான தொழிற்சாலைகளிலே தொழில் புரிபவர்களாக தொழிலாளர்களாக அவர்கள் அமைகிறார்கள். அதிலும் இங்கு கூடுதலாக இந்த அடிப்படைகளிலே இவைகளில் இந்த தன்மை என்று சொன்னால் இதைவிட வளமையாக எல்லா நாடுகளிலும் அமைவது போலவே கூடுதலாக உணவு சாலைகளிலும் உணவு விடுதிகளிலும் பணிபுரிபவர்களாக நிறைய தமிழர்கள் பணிபுரிகிறார்கள். இந்த உணவு விடுதிகளிலும் கூட அந்த உணவு தயாரித்தல் முதலானதான தன்மைகளில் உதவுபவர்கள் என்பதிலிருந்து அங்கு உணவு பரிமாறுதல் முதலானவைகளும் அந்த உணவின் தயாரிப்பிடங்களான சமையலறை முதலானவற்றையும் பாத்திரங்களையும் கழுவுதல் துடைத்தல் அவற்றை முறைப்படி அடுக்குதல் உணவு சாலையை துப்புரவு செய்தல் முதலானதான அந்த தன்மைகளிலும் இவைகளிலும் கூட அந்த உணவு விடுதிகளில் பணியாற்றுகிறார்கள் என்று பார்க்கலாம். அது பல்வேறு வகையான உணவு விடுதிகள் பெரிய உணவு விடுதிகள் ஹோட்டல்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய பெரிய உணவு விடுதிகளில் இருந்து சாதாரணமான ரெஸ்டாரண்டுகள் என்று சொல்லப்படுகிற சிறு உணவு விடுதிகள் வரையிலும் இந்த வகையாக தொழில் புரிபவர்கள் நிறைய அமைகிறார்கள் என்று பார்க்கலாம். இதைவிட இனி துப்புரவு பணியாளர்கள் என்கிற வகையில் அந்த வகையானதான ஒரு தொழிற்பாடும் அதாவது வெவ்வேறு துப்புரவு நிறுவனங்களில் தங்களை பதிந்து கொண்டு அந்த நிறுவனங்களின் மூலமாக பெரிய பெரிய அலுவலகங்கள் முதலானவைகளின் துப்புரவு பணிகளை மேற்கொள்கிற வகையில் துப்புரவு பணியாளர்களாகவும் இத்தகையதான தொழிற்பாடுகளை மேற்கொள்பவர்கள் நிறையவே அமைகிறார்கள் என்று பார்க்கலாம். இவைகளை தவிர தோட்ட வேலைகள் முதலானவைகளில் கூட ஈடுபடுகிறவர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த தோட்ட வேலை என்கிற பொழுது இங்கே முன்னால் இந்த அகதிகளை ஏற்றுக்கொள்ளுதல் குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது ஜெர்மனியின் வெவ்வேறு மாநிலங்கள் இந்த எத்தகைய அணுகுமுறையை வித்தியாசப்பட கடைபிடித்தன என்பதை பார்த்திருக்கிறோம். அதுபோலவே அந்தந்த மாநிலங்களின் இயற்கை அமைவு அவற்றினது வளர்ச்சி நிலைமைகளுக்கு தக்கனதாக அந்த மாநிலங்களில் அமைபவர்களின் தொழில் வாய்ப்பு வசதிகள் அமைகின்றன என்று பார்க்கலாம். அதிலே கூடுதலாக தொழில்துறை அல்லது தொழில் மாநிலமாக கருதப்படுகிறதாக அமைகிற ஒரு மாநிலத்தில் கூடுதலாக தொழிற்சாலைகளிலே வேலை செய்பவர்களாக இவர்கள் அமைகிறார்கள் என்றால், இது போலவே ஜெர்மனியினுடைய மேல் பகுதிகளிலே அமைந்திருக்கிற கூடுதலாக நான் நம்மவர்களை அகதி அந்தஸ்து என்ற வகையிலே நிறைய ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் என்ற அடிப்படையிலே குறிப்பிடுகிற ஒரு சில மாநிலங்களில் இந்த தோட்ட வேலைகள் என்பனவே மிக கூடுதலாக வாய்ப்பாக கிடைக்கின்றன. அங்கு பெரும் தொழிற்சாலைகள் முதலானவைகள் இல்லை என்கிற பொழுது அவர்களை பொறுத்த அங்கு வாழ்பவர்களை பொறுத்தவரையில் அத்தகையதான தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்புகள் குறைவாக அமைகிற பொழுது தோட்ட வேலைகள் என்பதிலே தோட்டங்களை பராமரித்தல், மிக கூடுதலாக பழம் பிடுங்குதல் முதலானவைகளே இந்த வகையான தோட்ட வேலைகளிலே இடம்பெறுவனவாக அமைகின்றன என்று பார்க்கலாம். அத்தகைய வேலைகளிலும் கூட இந்த தமிழ் மக்கள் இடம்பெறுகிறார்கள் என்பதும், இது அவர்கள் வாழ்கிற மாநிலம் பொறுத்து அமைகிற ஒன்றாகவே இருக்கிறது. பொதுப்படையாக அவர்கள் ஜெர்மனி பூராவும் எல்லா மாநிலங்களிலும் என்று கொண்டால், தொழிற்சாலைகளில் வேலை செய்கிற தொழிலாளர்களும் உணவு விடுதிகளில் வேலை செய்கிறவர்களும் அதே போல துப்புரவு பணியாளர்களும் என்கிறதான இந்த வகைகளிலேயே அவர்களினுடைய வேலை அல்லது போனால் வேலை வாய்ப்புகள் அமைகின்றன என்று பார்க்கலாம். இவ்வாறான வகையிலேயே இங்கு வாழ்பவர்களின் தொழில்கள் அமைகின்றன என்கிற பொழுது, தொழிற்சாலைகள் முதலானவற்றில் வேலை செய்பவர்கள் கணிசமான அல்லது ஒரு தரமான ஊதியத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள் அல்லது இருந்தார்கள் என்று குறிப்பிடலாம். இந்த அடிப்படையை ஊதியம் குறித்து சொல்கிற பொழுது, இன்றைய ஜெர்மனியினுடைய பொருளாதார நிலையும் அதனால் ஏற்பட்டு வருகிறதான பாரிய அளவிலான மாற்றங்களும் பரவலாக, இது ஜெர்மனிக்கு மட்டுமல்ல கூடுதலாக இன்று உலகளாவிய நிலையிலேயே இந்த பொருளாதார சிக்கல்கள் இறுகி வருகிற சூழ்நிலை. இந்த நிலை குறித்த காலத்திற்கு முதலே ஓரளவுக்கு ஜெர்மனியிலே ஆரம்பித்து விட்டது என்று பார்க்கலாம். மிகச் சரியாக சொன்னால், இந்த ஐரோப்பிய யூனியன் அமைதல் என்கிறதான வகையும் அதன் பிறகு பொது நாணயம் என்ற வகையிலே யூரோ அறிமுகப்படுத்தப்பட்டதான அந்த காலகட்ட பகுதியிலும் இருந்து இந்த ஜெர்மனியனுடைய பொருளாதாரத்திலும் இது போன்றதான தன்மைகளில் சற்று மந்த நிலை, தேக்க நிலை, சீர்குலைவுகள் அல்லது இவைகள் அமைய தொடங்குகிற பொழுது இந்த ஊதியம் குறித்ததான இந்த நிலைப்பாடு, இவைகளிலும் கூட பல்வேறு மாற்றங்கள் வந்தன. தொழிற்சாலைகள் பல மூடப்பட்டு பலர் வேலை இழந்து அந்த நிலைமைகளுக்கு உள்ளானார்கள், ஆகிக்கொண்டும் இருக்கிறார்கள் என்கிறதானவைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதையும் மனதிலே கொண்டு, ஆனால் ஒரு தொழிற்சாலை வேலை என்பது ஓரளவுக்கு தரமான ஊதியத்தை அல்லது வருவாயை தரக்கூடிய வேலையாகவும், அதே நேரத்தில் அதை விட குறைந்த அளவிலேயே மாதாந்த ஊதியம் தரக்கூடியதாக உணவு சாலை வேலைகளும் உணவு விடுதிகளின் வேலைகளும் துப்புரவு பணியாளர்கள் தோட்ட வேலைகள் முதலானவையும் அமைகின்றன என்றும் பார்க்கலாம். இது சரியாக சொல்லுவதாக இருந்தால், இந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு நிறைய வழங்கப்படுதல் அல்லது அந்த உழைப்புக்கு கொடுக்கிறதான ஊதியம் என்பது கூடுதலானதாகவும், அதே போல ஏனையவற்றுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியம் என்பது குறைவானதாகவும் அமைகிறது என்பதை கணித்து கொள்ளக்கூடியதாக அல்லது பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் இதே நிலையிலே இந்த நான் முன்னாலே சொன்னதைப் போல மாநிலங்களின் அமைவு, அவற்றின் வளர்ச்சி, அவற்றின் பொருளாதார வளர்ச்சி நிலைப்பாடு, அவற்றிலே தொழிற்சாலைகளின் பெருக்கம் முதலானவைகளை பொறுத்து ஒரு சாதாரணமானதான அந்த மாநிலத்தின் வாழ்க்கை சுட்டன் அல்லது அன்றாட அவர் மாதாந்த வாழ்வியலுக்கு தேவைப்படுகிற தொகையிலும் கூட வேறுபாடுகள் இருக்கின்றன அல்லது அமைகின்றன என்பதையும் இங்கே மனதிலே கொள்ள வேண்டும். இது பற்றி சற்று கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே அதை நோக்கி கொள்ளலாம். அது உதாரணங்களோடு அந்த அடிப்படைகளிலே நோக்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைகிறது என்ற வகையிலே அதனை உதாரணங்களோடு பார்க்கலாம். இந்த உதாரணங்களோடு இந்த ஊதிய நிலைப்பாடுகள், தொழில் வருவாய்கள், இதன் மூலம் இவை தவிர்ந்த மேலதிகமாக இந்த தொழில்களினால் கிடைக்கிறதான சலுகைகள் அல்லது அவற்றினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் முதலானவைகளை அடுத்த அங்கத்திலே காணலாம் என்று கூறி இன்று இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.